ಜನಗಮಯ್ಯ ದೇವನೇ ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ ಶರಣಮಯ್ಯ ದೇವನೇ ಸರ್ವಬಲ್ಲ ದೇವನೇ
ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். சங்கீதம் 119:68. இன்று நாம் சிந்திக்கப் போகும் வேத பகுதி யோவேல் 2:26-32 யோவேல் 2:26-32
ಕಾಕಿಂಗ ಕುರಿವುಗಳ ಅನೇಕ வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் கருத்தோடு கேட்கிற குறிப்பெடுக்கிற உங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இன்றும் நமது வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவேல் 2:26-27 வசனங்களை வாசிக்கிறேன். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காரியமெல்லாம் கிறிஸ்து இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கும்பொழுது நடைபெறப்போகின்றது. அதாவது இயேசு உலகத்திற்கு வந்து தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது அவர் உலகத்திலே இஸ்ரவேலிலே இருக்கும்பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த தேசத்திற்கு உண்டாயிருக்கும். தேவன் இஸ்ரவேலுக்கு வாக்கு பண்ணின எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் அப்பொழுது நிறைவேறும். நீங்கள் பழைய ஏற்பாட்டை பார்ப்பீர்கள் என்றால் அங்கே பெரும்பாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களே சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். தேவன் அந்த தேசத்தை ஆசீர்வதிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். இதன் மூலமாக அவர்களுக்கு ஏராளமான தானியமும் பயிரும் கால்நடைகளும் உண்டாயிருக்கும். அங்கே பழைய ஏற்பாட்டிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இரண்டாம் இடத்திலே காணப்படுவதைப் போல இருக்கும். இதற்கு மாறாக தேவன் சபைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமே வாக்கு பண்ணியிருக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் உடையவர்களாயிருக்கிறோம். இஸ்ரவேலுக்கு முக்கியமாக பொருளாதார ஆசீர்வாதங்களே தேவனால் வாக்கு பண்ணப்பட்டிருந்த போதும், இப்பொழுது இஸ்ரவேலுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கூறுகிற வேத பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது வேதத்திலே மிகவும் பிரச்சனைக்குரிய பகுதியாகவும் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நாம் 28 வசனத்திலிருந்து தியானிக்கப் போகிறோம். இந்த பகுதிக்கு நாம் வரும்பொழுது நாம் யோவேல் தீர்க்க தரிசனம் எவ்வாறு ஆரம்பித்தது என்பதை நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். யோவேல் தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை வெட்டுக்கிளிகளின் தொல்லையாகிய பயங்கரமான அழிவை குறித்த தீர்க்க தரிசனத்தோடு ஆரம்பித்து அதை பின்னாட்களிலே வரப்போகிற கர்த்தருடைய நாளோடு ஒப்பிட்டு கூறுகிறார். இந்த கர்த்தருடைய நாள் மகா உபத்திரவத்தின் காலத்திலே ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தமது 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிப்பதை உள்ளடக்கியுள்ளது என்பதை முன்னாலே நாம் சிந்தித்திருக்கிறோம். நாம் 27 வசனத்திலே தேவன் இந்த காலகட்டத்திலே அவர்கள் மத்தியிலே இருப்பார் என்று பார்க்கிறோம். அவ்வாறு இருக்கும்பொழுது என்ன செய்ய போகிறார் என்பதை இப்பொழுது வசனத்தின் மூலமாக பார்ப்போம். யோவேல் 2:28-32 வரை வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்னி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாயிருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். நாம் இந்த பகுதியை குறித்து அநேக அற்புதமான காரியங்களை சொல்ல முடியும். டாக்டர் சார்ல்ஸ் என்ற யூத கிறிஸ்தவர் ஒரு சிறந்த எபிரேய வேத வல்லுநர். இவர் சிறிய தீர்க்க தரிசிகளை குறித்து அழகாக அநேக புஸ்தகங்களை வெளியிட்டிருக்கிறார். இதிலே ஒரு காரியத்தை சிறப்பாக கூறியிருக்கிறார். இங்கே வசனம் 28-32 வரை உள்ள பகுதி எபிரேய வேத பகுதியிலே 3 அதிகாரமாக அமைந்திருக்கிறது. மேலும் ஆங்கில மொழிபெயர்ப்பில் உள்ள 3 அதிகாரம் மூல பாஷையிலே 4 அதிகாரமாக வருகிறது. ஆனாலும் யோவேல் 2:28-32 வரை உள்ள சத்தியம் ஒரு தனிப்பட்ட அதிகாரமாக அமையும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை யாரும் உணரவில்லை என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, இந்த 28-32 வரை உள்ள 5 வசனங்கள் ஒரு தனிப்பட்ட அதிகாரமாக அமையும் முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். நாம் இந்த பகுதியிலே இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின் காலம் குறிப்பிடப்பட்டிருப்பதை கவனிக்க வேண்டியது முக்கியமானது. இதன் மூலமே இந்த தீர்க்க தரிசனத்தை நன்கு புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பின்பு என்று 28 வசனத்தின் துவக்கத்தில் கொடுக்கப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இங்கே யோவேல் கர்த்தருடைய நாளின் வருகையை குறித்து சொல்லுகிறார். இவர் தீர்க்க தரிசனத்தினை எழுத்திலே கொண்டு வந்தவர்களிலே முதன்மையானவர். இவர் இதை அறிமுகம் செய்து இந்த காலகட்டத்திலே என்ன நடக்கும் என்பதனையும் நமக்கு சொல்லுகிறார். இந்த கர்த்தருடைய நாள் அந்தகாரத்தில், அதாவது மகா உபத்திரவ காலத்திலே ஆரம்பமாகும் என்று வலியுறுத்தி சொல்கிறார். இந்த காலத்திற்கு மகா உபத்திரவ காலம் என்று நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே பெயரிட்டு அழைக்கிறார். இந்த கால கிரமத்தின் முக்கியத்துவத்தை நாம் ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே கவனித்து பார்த்தோம். ஓசியா 3:5 பாருங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே கடைசி நாட்கள் என்பது மகா உபத்திரவ காலத்தை குறிக்கிறது என்று அடையாளப்படுத்தி சிந்தித்தோம். இது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதினாலே முடிவுக்கு வரும். இது 1000 வருட அரசாட்சியின் துவக்கமாகும். இது யோவேல் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறார் என்ற முடிவிற்கு வர முடிகிறது. இங்கே கர்த்தருடைய நாளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த தீர்க்க தரிசனம் அந்தகாரமாகிய மகா உபத்திரவ காலம் முடிந்த பின்னர் கர்த்தருடைய நாளில் நிறைவேறும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். பின்னர் மாம்சமான யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். தீர்க்க தரிசனத்தை எழுத்திலே கொண்டு வந்தவர்களிலே யோவேல் முதல் நபராக இருந்த போதிலும் ஆவி ஊற்றப்படுகிறதை குறித்து இவர் மட்டுமே கூறவில்லை. ஏசாயா 32:15 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இவர் பூமியில் வருகின்ற கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். ஆவி ஊற்றப்படுவது 1000 வருட அரசாட்சியை குறிக்கிறது. ஆனால் ஒரு தீர்க்கதரிசியும் சபையின் காலத்தை குறித்து சொல்லவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். எல்லாருமே இஸ்ரவேல் தேசத்தின் இறுதி நாட்களை குறித்தே சொல்லியிருக்கிறார்கள். எசேக்கியேல் 36:27-28 பாருங்கள். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து என்று கூறப்படுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அவர் குறிப்பிட்ட ஜனங்களை குறித்தும் தேசத்தை குறித்தும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதாவது இஸ்ரவேலரை குறித்து சொல்லுகிறார். அதேபோல தன்னுடைய ஆவியை அவர் ஊற்றுவதற்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. எசேக்கியேல் 37:14 என்ன சொல்லியிருக்கிறார்? என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அது மட்டுமல்ல, எசேக்கியேல் 39:29 கவனியுங்கள். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்றார். தீர்க்க தரிசனங்களை எழுதி வைத்தவர்களிலே சகரியா இறுதியானவர். அவர் சகரியா 12:10 சொல்லியிருக்கிற காரியத்தையும் நாம் பார்க்க வேண்டும். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைகளுக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனக்கசந்து துக்கிப்பார்கள். நாம் இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேத பகுதியிலே யோவேலும் இதைத்தான் தெளிவுபட கூறுகிறதை பார்க்கிறோம். 2:32 நாம் பார்த்தது என்ன? அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும், மீதியாயிருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று பார்க்கிறோம். இங்கே உலக வரைபடத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்தை சுட்டிக்காட்டுகிறார். இங்கே நமக்கு சில கேள்விகள் எழும்ப வாய்ப்பிருக்கிறது. அதாவது பேதுரு பெந்தேகோஸ்தே நாளிலே இந்த பகுதியை எடுத்துச் சொல்கிறாரே, அதற்கு என்ன அர்த்தம்? இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்று சொல்கிறீரா? இல்லை பிரியமானவர்களே, அவர் அதை சொல்லவில்லை. இந்த யோவேல் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது என்று அவர் ஒருபொழுதும் கூறவில்லை. பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சீடர்கள் மீது வந்து இறங்கிய பொழுது அவர்கள் அங்கே ரோம பேரரசின் பல பகுதிகளிலிருந்து எருசலேமிற்கு வந்திருந்த யூதர்களோடு பேச துவங்கினார். ஒவ்வொருவரும் தேவ செய்தியை தங்களுடைய சொந்த மொழியிலே கேட்டார்கள். சீடர்கள் பேசிய செய்தியின் மொழியானது தெரியாத பாஷையாக இருக்கவில்லை. அங்கே கூடியிருந்த அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் பல பகுதிகளிலிருந்து வந்தவர்களும் அதை தாண்டிய பகுதிகளிலிருந்து வந்தவர்களும் ஏதாவது ஒரு பாஷை அவருடைய சொந்த தாய்மொழியாக இருந்தது. நல்லது, அநேகர் விசுவாசித்தார்கள், ஆனால் மற்றவர்கள் அவர்களை கேலி செய்ய ஆரம்பித்தார்கள். சீடர்கள் கூடிய போதையினாலே நிரம்பி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே சீமோன் பேதுரு எழுந்து நின்று அவர்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தார். அவர்களை வெறியினாலே நிரம்பி இருக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினவர்களை பார்த்து இவர் அந்த குழுவின் சார்பாக நின்று பேசினார். அப்போஸ்தலர் 2:14-15 பாருங்கள். யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக. என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி வேளையா இருக்கிறதே என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அதாவது காலையிலே குடிவெறியிலே ஈடுபடுகிறவர்கள் இல்லையே என்று பேதுரு சொல்கிறார். ஆனால் இன்றைய நாட்களிலே சிலர் காலையிலேயும் தேநீர் அருந்துவதற்கு பதில் சாராயம் அருந்துகிறவர்களாயிருக்கிறார்கள். தொடர்ந்து பேதுரு சொல்வதை கவனியுங்கள். தீர்க்க தரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. இதைத்தான் 16 பார்க்கிறோம். இங்கே அவர் நிறைவேறுகிறது என்று சொல்லவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாய பவுலும் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது என்றால் அது நிறைவேறுகிறது என்று தெளிவுபட கூறுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை இங்கே பார்ப்போம். மத்தேயு 2:17-18 பாருங்கள். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது, அவைகள் இல்லாதபடியால் ஆறுதலடையாதிருக்கிறாள் என்று எரேமியா தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று என்று பார்க்கிறோம். இங்கே நிறைவேறிற்று என்று சொல்லப்படுவதை கவனிக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி கூறப்பட்ட தீர்க்க தரிசன வாக்கியத்தின் நிறைவேறுதல். அடுத்ததாக மத்தேயு 2:23 பாருங்கள். நாசரேத்து என் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இங்கேயும் நிறைவேறும்படி என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 13 வாருங்கள். 32-33 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கவனியுங்கள். அங்கே பிசிதியா நாட்டிலுள்ள அந்தியோகியாவில் பவுல் பிரசங்கித்த போது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி கூறி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2 சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதனாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார். இங்கேயும் நிறைவேற்றினார் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், தீர்க்க தரிசன நிறைவேறுதலை குறித்து தெளிவுபட சொல்வதிலே வேதம் சிறந்து விளங்குகிறது. அப்படியானால் பேதுரு அப்போஸ்தலன் அப்போஸ்தலன் நடவடிக்கைகளின் புத்தகம் 2:16 சொல்கிறது என்ன? யோவேல் கூறியதுதான் இது என்று சொல்கிறார். யோவேல் முன்னறிவித்ததின் நிறைவேறுதல் இது என்று அவர் சொல்லாமல் மாறாக அதுவே இது என்கிறார். அதாவது இது அதை போன்றது அல்லது அதற்கு இணையானது என்று சொல்கிறார். நீங்கள் பெந்தேகோஸ்தே நாளுக்கு உங்கள் சிந்தையிலே செல்வீர்கள் என்றால் அங்கே பேதுரு புறஜாதியாரோடு பேசிக் கொண்டிராமல் யூத மக்களோடு பேசிக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும். இவர்கள் பழைய ஏற்பாட்டின்படி கற்று வாழ்கிறவர்கள். அவர்களுக்கு பழைய ஏற்பாடு தெரியும். இவர்கள் ரோம சாம்ராஜ்யத்தின் பல பகுதிகளிலிருந்து எருசலேமிற்கு பஸ்கா பண்டிகைக்காக வந்தவர்கள். மோசேயின் பிரமாணத்தை கைக்கொள்ளும் வண்ணமாக வெகு தொலைவு பயணம் செய்து தேவனை தொழுது கொள்ள அங்கே வந்தவர்கள். பேதுரு கூறுவதின் அர்த்தம் இதுதான், நீங்கள் எங்களை பரியாசம் செய்யாதிருங்கள். இங்கே நடந்தேறுகிற காரியத்தை குறித்து நீங்கள் கேலி செய்ய வேண்டியதில்லை. யோவேல் நமக்கு கூறியது போல கர்த்தருடைய நாளிலே நடக்கப் போகிற ஒரு காரியத்தைப் போலவே இப்பொழுது நடக்கிறது. பேதுரு யோவேலின் தீர்க்க தரிசனத்தை கோடிட்டு காட்டுகிறார். அப்போஸ்தலர் 2:17, கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். இங்கே வசனத்தின் துவக்கத்திலே கடைசி நாட்களிலே என்று சொல்கிறார். அதாவது இது கடைசி நாட்களிலே நடக்க வேண்டியது. அப்பொழுதே மாம்சமான யாவர் மேலும் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். இது பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறிவிட்டதா? இல்லை பிரியமானவர்களே. அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்திலே இரண்டாம் அதிகாரத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறது போல 3000 பேர் அன்றைய தினத்திலே சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஒருவேளை அங்கே 30,00,000 பேர் கலந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றின காரியம் அல்ல. இது யோவேல் தீர்க்க தரிசன நிறைவேறுதல் அல்ல, அதை போன்ற ஒரு காரியம்தான். பேதர் கூறுகின்ற வார்த்தையின் அர்த்தத்தையும் கவனியுங்கள். இங்கே நடக்கின்ற நீங்கள் பார்க்கின்ற காரியங்களை குறித்து பரியாசம் செய்யாதீர்கள். நீங்கள் உங்களுடைய ஜென்ம பாஷையில் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தையின் அர்த்தத்தை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். மாம்சமான யாவர் மேலும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றும் நாள் வருகிறது என்று யோவேல் கூறுகிறார். இன்று சிலர் மீது ஆவி ஊற்றப்படுவதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை என்பதுதான் அதன் பொருள். தொடர்ந்து பேதுரு யோவேல் தீர்க்க தரிசனத்தின் மீதி பகுதியை குறிப்பிட்டு சொல்கிறார். இனிமேல் என்ன நடக்கும் என்பதை குறித்து சொல்கிறார். யோவேல் 2:30-31 வசனங்களை பாருங்கள். வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்ற யோவேலின் வார்த்தைகளை பேதுரு சொல்கிறார். இது பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறிவிட்டதா? இல்லையே. பூமி அதிர்ச்சியோ சூரியனிலும் சந்திரனிலும் மாற்றமோ காணப்படவில்லை. இவை எல்லாமே அந்த பெரிதும் பயங்கரமுமான கர்த்தருடைய நாளிலே நிறைவேறும். யோவேல் இதை கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் என்று அழைக்கிறார். பெந்தேகோஸ்தே நாள் பெரிதான நாள், ஆனால் அது பயங்கரமான நாள் அல்ல. அது ஒரு சிறந்த நாளாக இருந்தது. அருமையானவர்களே, நீங்கள் யோவேலின் புஸ்தகத்தை நன்கு அறிந்து கொண்டீர்களானால் பெந்தேகோஸ்தே நாளிலே யோவேல் கூறினதை நிறைவேறிவிட்டது என்று பேதுரு சொல்லுகிறார் என்ற ஒரு தவறான முடிவிற்கு வரமாட்டீர்கள். அங்கே பரியாசம் பண்ணப்பட்டுக் கொண்டிருந்த மக்களுக்கு யோவேலின் வார்த்தைகளை ஒரு அறிமுகமாக வைத்து பதில் சொல்கிறார் பேதுரு. இப்பொழுது நமக்கு இன்னும் ஒரு கேள்வி எழும்புகிறது. அப்படியானால் சீமோன் பேதுருவின் பிரசங்கத்தின் முக்கிய கருத்து என்ன? பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை மைய கருத்தாக கொண்டு பிரசங்கிக்கிறார். அவர் வேத பகுதிக்கு வந்தவுடன் சங்கீதம் 16:8-10 வரை உள்ள வசனங்களை எடுத்து பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். இது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை தீர்க்க தரிசனமாக சொல்கிறது. இதை எவ்வாறு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு கூறுகிறார் என்பதை கவனியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2:32-33 வசனங்கள். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்கு தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். யோவேல் மற்றும் பேதுருவின் பிரசங்கத்தின் இறுதி உரை இவ்வாறு இருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்பதே. எனவே பின் நாட்களிலேயே எதிர்காலத்திலேயே மிகவும் பெரிதான ரட்சிப்பின் காலம் இருக்கிறது என்று அறிய முடிகிறது. ஏனென்றால் அப்பொழுது என்று இங்கே வசனத்திலே சொல்லப்படுவது கர்த்தருடைய நாளை குறிக்கிறது. எதிர்காலத்திலே மிக அதிகமான பேர் கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். இழந்து போனவர்களை விட அதிகமான பேர்களை தேவன் ரட்சிக்கப் போகிறார். ஸ்பர்ஜன் என்ற ஊழியரும் இவ்வாறே விசுவாசித்து கூறுகிறார். தேவன் இழந்து போனவர்களை விட தனக்கென்று அநேகரை இழுத்துக் கொள்வார் என்றுதான் தான் விசுவாசிப்பதாக அவர் கூறினார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வரும்பொழுது இதுவரை அப்பொழுது உலகம் கண்டிராத அநேகமானவர்கள் தேவனிடத்திலே திரும்புவார்கள். மேலும் மகா உபத்திரவத்தின் காலத்திலேயும் அநேகர் மிக அதிகமான மக்கள் தேவனிடத்திலே திரும்புவார்கள். இப்பொழுது சபையின் காலத்திலே காணப்படுவதை விட அப்பொழுது மிக அதிகமான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமாக தேவன் அவரை கர்த்தரும் கிறிஸ்துவுமாக்கினார். இந்த உயிர்த்தெழுதலே பேதுருவின் பிரசங்கத்தின் மைய கருத்தாக இருந்தது. அவர்கள் சந்தித்த அந்த சூழ்நிலையை குறித்து அவர் வலியுறுத்தி கூறவில்லை. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதையே முக்கியமான பிரச்சனையாக அவர் கூறினார். அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்திருக்கிறீர்களா, இல்லாவிட்டால் வெறும் அனுபவத்திலேயே திருப்தி கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிய விரும்பாமல் அவரிடத்திலே அற்புதத்தையும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டுமே பெற்றுக்கொள்ள வருகிறீர்களா? இயேசுவே, நான் உம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன், எனக்கும் உம்மை வெளிப்படுத்தும் என்று நீங்கள் எப்பொழுதாவது ஜெபித்தது உண்டா? அவர் உங்களுடைய விருப்பத்திலே எந்த ஒரு இடத்தை பெற்றிருக்கிறார்? உங்கள் சிந்தையிலே, உங்கள் வாழ்க்கையிலே, ஊழியத்திலே முதலிடத்தை பெற்றிருக்கிறாரா? சற்றே எண்ணி பாருங்கள். யோவேல் தீர்க்க தரிசனத்தின் இந்த பகுதி மிகவும் முக்கியமான ஒன்று. ஆனால் இது இனி நிறைவேறுகிறதா இருக்கிறது என்பதை மனதிலே கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனாகிய கர்த்தர் இன்று நமக்கு கொடுத்திருக்கும் இந்த கிருபை நாட்களிலேயே நாம் அவரண்டை கடந்து வரும்பொழுது நமது வாழ்க்கையிலேயும் அவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அவரை அறிந்தவர்களாக மட்டுமல்ல, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாக நம்மை நாம் அர்ப்பணிப்போம் என்றால் நமது வாழ்க்கையிலேயும் அவருடைய ரட்சிப்பை இந்த காலங்களிலேயே அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையிலேயும் இன்று நீங்கள் கடந்து வரும் சூழ்நிலைகளிலேயும் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15.